ஹரிகர சுதனாக அவதரித்து அருள் வழங்கும் சபரிகிரி மீதமந்து பாரதனில் பக்தருக்கு கருணை செய்து பதினெட்டாம் படி மீதமந்த ஜோதி வாரிசூழ் வையகத்தோர் விரதம் பூண்டு வணங்குகின்ற தெய்வமே ஐயப்பாயி மாரிகண்ட புவியைப் போல் உவகை பெற்றோம் மலரடியில் மண்டியிட்டு சரணம் சொல்வோம் மாரிகண்ட புவியைப் போல் உகை பெற்று மலரடியில் மண்டியிட்டு சரணம் சொல்வோம் சுவாமியே
சரணையப்பா
தொந்தனை தோங்கென்று சொல்லி சந்தத்தோடு பானை தாளம் சித்தோடு தெய்வம் பையோடே
சந்தத்தோடு பானை தாளம் சித்தோடு தெய்வம் பையோடே
ஐயப்பனின் வரலாற்றை அன்புடனே வில்லில் பாட
ஐயப்பனின் வரலாற்றை அன்புடனே வில்லில் பாட
வந்தமக்கு நம் பாரத நாடு.
ஆமா,
பாரத நாட்டிலே சாஸ்திரங்களுக்கும் தத்துவங்களுக்கும் பஞ்சமே இல்லை.
இல்லை,
அப்படி இருக்க
சரி,
இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக உயிர்களுக்கு அருள் வழங்கும் தெய்வம்தான் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன். அந்த தேவனுடைய திவ்ய சரித்திரத்தை வில்லிசை வடிவமாக சமர்ப்பணம்
செய்கின்ற
நிற்பதோ வெற்பகத்து கிடப்பதோ நற்பெரும் திரைகடலும் என்று திருமலிசை பிரான் திருவாய் மலர்ந்தருடையேற்ப ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி இருந்து காப்பு தொழில் புரிந்து வரும் நித்தியமுத்தி
திருத்தலமா
அமைத்து கொள்வீர்க்க நாரதன் திருமாலின் நாமத்தை உச்சரித்த வண்ணமாறு வருகிறார்.
சபாஷ்,
நாரதனின் வருவை கண்டான் நாராயணன்.
ஆமா
நாரதா, எம்மை நாடி வந்த காரணம் யாது என்று கேட்க, பெருமானே, என்னிடம் இருக்கும் இந்த கடலையை வறுத்து தருவதற்கு கலைமகளும் மலைமகளும் மறுத்து விட்டனர்.
அப்படியா?
கடலைதானே என்னிடம் கொடு, நான் வறுத்து தருகிறேன் என்றால் கலைமகளாகிய லட்சுமி தேவி. கடலையை கொடுத்தான் நாரதன். அது இரும்பு கடலை.
ஆஹா,
இந்த கடலையை வருத்து தருவதற்கு இந்த உலகத்திலே ஒரு பெண் இருக்கிறாளா? தாயே,
என்ன
கோபம் கொள்ளாதீர்கள், உங்களால் முடியாவிட்டால் சொல்லுங்கள், நான் போகிறேன் என்றான் நாரதன். நாரதா, அப்படி ஒருத்தி இருந்தால் அவளிடம் கொண்டு போய் கொடு என்று திருமகள் கூற, அங்கிருந்து புறப்பட்டு பூலோகத்திலே தவ யோகியான அத்திரி முனிவனுடைய ஆச்சிரமத்திலே வந்து முனிவங்கவரின் மனைவியாகப்பட்ட அனுசியாவிடம் இரும்பு கடலையை வறுத்து தரும்படி கூறினார்.
சரி,
கற்புக்கணல் மிகுந்திலங்கும் தத்துவமாய் சவமியற்றும் அத்திரியை அகம் நினைத்து பத்தினியாய் கடலை தன்னை பசுவமாய் பருசெய்தாய் கொள்முடிக்கும் நாரதனும் கொண்டு வரான் கடலை தன்னை மனைவி அனுசுயா கர்ப்பின் மிகுதியால் வறுத்துக் கொடுத்த கடலையை கொண்டு திரிலோக சஞ்சாரியாகப்பட்ட நாரதன் மலைமகள் அலைமகள் கலைமகள்
ஆமா
இந்த மூன்று தேவியிடம் காண்பித்ததும்
சரி
வெட்கம் கொண்டார் மூன்று தேவிகளும்.
ஓஹோ,
தனது கடவுன்மார்களாகிய சிவன் விஷ்ணு பிரம்மா
சபாய்
இந்த மும்மூர்த்தியிடம் கூறி அனுசுயாவினுடைய கற்பை களைய வேண்டும் என்று தோண்டிவிட்டார்கள். மனைவிமார்கள் என்னப்படி மும்மூர்த்திகளும் சன்னியாசியாக வேடமிட்டு அத்திரி முனிவனுடைய ஆசிரமத்திலே வந்து அனுசுயாவிடம் அம்மா பசி பிச்சை என்று கேட்டார்.
சரி,
அந்த உத்தமி தவயோகிகளே நீங்கள் நீராடிவிட்டு வாருங்கள், நான் சமையலை முடித்து உங்களுக்கு உணவு படைக்கிறேன் என்றாள். அதை கேட்ட திருமூர்த்திகளும் நீராடிவிட்டு வருகிறார்.
சபாய்
அவர்களை வரவேற்று உணவு படைக்க எத்தனித்தாள் அனுசுயா.
அப்படியா?
திருமூர்த்திகள் கூறுகிறார்,
எப்படி
அம்மா எங்களுக்கு நிர்வாண கோலத்தில் என்று உணவு படைத்தால் தான் நாங்கள் உண்போம் என்றார். கேட்டாள் அனுசுயா, இவர்கள் தவமுனிவர்கள்
அல்ல,
இவர்கள் திருமூர்த்திகளே என்று கற்பின் மிகுதியால் அறிந்தாள்.
சபாய்
உலகத்தையே காக்க வல்ல உடையவனார் பூமியையும் தாளாட்டினாள் அனுசுயா.
சபாய்
அதை அறிந்த மூன்று தேவிகளும் அனுசுயாவிடம் வந்து தனது கணவன்மார்களை திருப்பித் தரும்படி மண்டியிட்டு வேண்ட.
ஆமா,
சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூன்று பேரையும் பழைய
உருவமாக்கி
தேவியர் மூவரிடத்திலும் ஒப்படைத்தாள்.
சரி,
அந்த கற்பு கரசி பார்த்தீர்களா கற்பின் மகிமையை?
உடனே
திருமூர்த்திகள் மூவரும் கூறுகிறார்,
எப்படி
அம்மா அனுசுயா எங்களை பிள்ளைகளாக்கி நீ தாராட்டு பாடிய காரணத்தாலே நாங்கள் மும்மூர்த்திகளும் சேர்ந்து எங்கள் அம்சம் கொண்டு உனது வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தையாக பிறப்போம்
என்று
திருவாயு மலர்ந்தெழுடினார். அதை கேட்ட மூன்று தேவிகளும் எங்கள் அம்சத்தோடு பூலோகத்திலே ஒரு பெண் குழந்தையாக பிறப்போம், அனுசுயாவின் மகனுக்கு அந்த பெண் குழந்தை மனைவியாக வருவாள் என்று கூறினார்.
சரி,
அவ்வாறே அனுசுயா தேவிக்கும் அத்திரி முனிவனுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தத்தாத்திரியன் அதாவது தத்தன் என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார்.
சபாய்
இங்கு இவ்வாறு இருக்க மூன்று தேவிகளின் அம்சத்தோடு காலவன் என்ற முனிவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது.
சரி,
அந்த மகவுக்கு லீலாவதி என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார். நாட்கள் உருண்டோடியது.
ஆமா,
காலதேவன் தத்தனையும் லீலாவதியும் கணவன் மனைவியாக ஆக்கினான். தத்தனும் லீலாவதியும் திருமணம் முடித்து சில காலம் இல்லறத்திலே ஈடுபட்டனர்.
சரி,
திடீரென்று தத்தாத்திரியின் காட்டிற்கு தவம் செய்ய போக வேண்டும் என்று எண்ணினான்.
ஆமா,
அவன் எண்ணத்தை அறிந்தாள் லீலாவதி. கூறுகிறாள்,
எப்படி
எளி கொஞ்சும் திருமேனி
என்னை
தடுக்காதே லீலாவதி, தடை செய்யாதே, என்று தத்தன் சொல்ல மீண்டும் அவள் காலை பிடித்து கெஞ்சினாள் லீலாவதி.
சரி,
தத்தனுக்கு கோபம் பிறந்தது.
ஆமா,
எனக்கு மகிழ்ச்சி. ஆம், மகிழ்ச்சி 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 என்று சொல்லி வாய்பிதற்றும் சிறியவளே, மகிஷபதம் பணிவேன் என்று கூறுகின்ற கொடியவளே, அடி கேடு கெட்டவளை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று என் மகத்து வாழ்வை கெடுக்க துணிந்த நீ, மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொன்னாய், மகிமை தனக்கு ஊறு தந்தாய், மகிஷ முகம் எனக்கிருக்கும் காமதாபத்தையும் தீர்க்க கடவீர் என்று எடுசாவமிட்டாள்.
ஓஹோ,
இருவருடைய சாபம் பலித்தது.
ஆமா,
லீலாவதி கரம்பன் என்ற அசுரனுக்கு மகளாக மகிஷி என்ற நாமத்தோடு அவதரித்தாள். ஆண்டவனை வேண்டி ஏராளமான வரங்களை பெற்றாள். வரங்களை பெற்றதால் மகிஷிக்கு ஆணவம் மேலோங்குகிறது.
சரி,
வரத்தின் மகிமையை கொண்டு எவருமே தனக்கு நிகரல என்று இருமாப்போடு என்ன செய்கிறாள் என்றால்,
எப்படி
எருமை முகம் கொண்ட அரக்கி அவள், எருமை முகம் கொண்ட அரக்கி அவள் எதிர்த்தவரை எல்லாம் கொலைகள் செய்தார். கொடும்பலனும் அவளின் கொடும் செயலும் கொண்டு கொடும் பாவ செயல்கள் செய்தார். அமரர்கோன் என்று சொல்லும் தேவேந்திரன் கோபம் கொண்டு,
சரி
இப்பொழுது இந்த பாதையை தீர்த்து கட்டுவோம் என்று எழுந்தான். உடனே அவனது சபையில் இருந்த பிரகஸ்பதி என்னும் அவனது குலகுரு சொல்லுகிறார்,
எப்படி
தேவேந்திரா, பொறுமையாக இரு, இப்போ அவளை நம்மால் ஒன்றும் செய்துவிட முடியாது
முடியாது
என்று தடுத்து நிறுத்தினார்.
சரி,
தேவர்கள் உடனே பிரம்மதேவனிடம் முறையிட அவரும் முடியாது என்று கூற,
சரி
கைலாயத்திலே வந்து சிவபெருமானிடம் முறையிட அவரும் முடியாது என்று கூற,
ஓஹோ
தேவர்கள் பார்க்கடலில் சயனம் செய்யும் திருமாலிடத்திலே வந்து மகிஷியின் கொடுமையை விளக்கி கூறினார். திருமால் தேவுக்களை அமர்த்தி இந்த மகிஷியானவள் பிரம்மதேவனிடத்திலே தவத்தின் மகிமையால் வாங்கிய வரங்களை தனது எண்ணத்திற்கு கொண்டு வருகிறார். அந்த மகிஷியானவள் அப்படி என்ன வரம் வாங்கியிருக்கிறாள் என்றால்,
அப்படி என்ன வரம் வாங்கியிருக்கின்றாள்,
14 லோகம் அதுவும் அதிவிரைவாய வருவதென்றால் எண்ணம் போலே வர வேண்டும்.
இறப்பு என்று வருவதென்றால் எண்ணம் போலே அங்கு வர வேண்டும்.
14 உலகத்தையும் நான் அடக்கி ஆள வேண்டும். நான் சாவதாக இருந்தால்
சரி
அந்த இறப்பு எப்படி அமைய வேண்டும் தெரியுமா?
எப்படி?
நாரணர்க்கும்
அப்படி
சிவனார்க்கும் நல்மகவே பிறக்க வேண்டும். அந்த குழந்தை பூலோகத்திலே 12 வருடம் அடிமையாக வாழ்ந்து
சரி
என்னை கொல்ல வேண்டும் என்று வரம் வாங்கியிருக்கிறாள்.
ஆமா,
2 ஆண்களுக்குமே குழந்தை பிறக்காது.
சரி,
அப்படி பிறந்தாலும் அது அடிமையாக வாழாது.
ஓஹோ,
அடிமையாக வாழ்ந்தவன் அடிமை குணத்தையே பெற்றிருப்பானே தவிர துஷ்டனிக் கிரகனாக ஒரு நாளும் இருக்க மாட்டான் என்று இப்படிப்பட்ட வரங்களை பெற்றாள் மகிஷி.
சரி,
அந்த மகிஷியானவள் லீலாவதியாக இருந்து
ஆமா
காமதாபத்தால் அரைக்கியானவள் என்று அறிந்த திருமால்
திருமால்
ஒரு சுந்தர மகிஷத்தை தோற்றுவித்தார்.
சபாய்.
அந்த ஆண் மகிஷத்தை மகிஷியிடத்திலே அனுப்பி வைத்தார்.
பலே,
அங்கு என்ன நடக்கிறது என்றார்.
என்ன நடக்கின்றது?
சுந்தர நல் மகிஷம் அதி மகிஷம் அதி சென்றதும்
சரி
காம வேட்கையிலே கட்டுண்ட மகிஷி தேவலோகத்தை விட்டு பூலோகத்திலே வந்து
சரி
ஒரு கானகத்திலே வாழ்ந்தனர். தேவர்களும் கவலையின்றி வாழ்ந்தார்கள்.
ஓஹோ,
அப்படி தேவர்கள் வாழ்ந்து வரும் காலத்திலே
என்ன,
தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் மலைகளின் சிறைகளை வெட்டிய மமதியிலே அவனது வெள்ளை யானையிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார்.
சரி,
லட்சுமி தேவி பரிசளித்த வித்யாதர மகளால் பெற்ற மாலையை கொண்டு எதிரே வருகிறார் துருவாசக முனிவன்.
அப்படியா?
தேவேந்திரன் வந்த தவயோகி ஜொலிக்கு வந்த மாலையை கொடுக்க அமரர் கோனதை வாங்கி வெள்ளை யானையின் பிடையிலே வைத்தார். அந்த மதம் பிடித்த யானை அந்த மாலையை மண்ணிலே போட்டு மிதித்தது. கண்டான் முனிவன் கரை புரண்டது கோபம்.
ஆமா,
அடைய அறிவு கட்டவனே, என் தாய் லட்சுமி தேவி கழுத்தை அலங்கரித்த மாலையை அலட்சியம் செய்த காரணத்தால்
சரி
நீயும் உன் கூட்டமும் கலையும் களையும் இழந்து நசிய கடவாய். உன் யானை காட்டானையாக கடவது என்று சாபமிட்டார் துருவாசகன்.
சரி,
தேவேந்திரனும் அவனுடைய சகாக்களும் கலையும் களையும் இழந்து செய்வதறியாது திகைத்தனர். இந்திரன் அவனது குலகுருவாகி பிரகஸ்பதி என்னும் வியாழ பகவானிடம் சென்று முறையிட்டு அழுதான்.
சரி,
அவர் இந்திரனையும் தேவர்களையும் கூட்டிக் கொண்டு ஸ்ரீமன் நாராயணனிடம் சென்று முறையிட்டார்.
அப்படியா?
உடனே திருமால் சொல்லுகிறார்.
எப்படி?
தேவுக்களே, மந்திரகிரி அதனை மத்தாக கொண்டு மந்திரமாய் வாசிகியை கைராக கொள்வீர். ஆழியாம் பார்க்கடலை தாழியாக அமைத்து ஔசத பொருட்களை அங்கு கொட்டிடுவீர். திருப்பார் கடலிலே அமுதம் கடைய அந்த நேரத்திலே மந்திரம் அலைய அமிழ மாயவரும் ஆமையாகி மந்திரகிரி மலையானது கடலிலே மூழ்க என் பெருமாளாகிய கோபால கிருஷ்ணன்
சரி
ஆமையாக வடிவமெடுத்து அதை முதுகில் தாங்கினார். மீண்டும் அவர்கள் இழுத்து கடையும் போது வரி பொறுக்க முடியாத வாசுகி என்ற பாம்பானது நஞ்சை கக்கியது. விசக்காற்று எங்கும் பறந்தது. தேவர்களும் அசுரர்களும் செய்வதறியாது திகைத்தனர். எல்லோரும் சிவபெருமானை வேண்ட சிவபெருமான் அந்த விசத்தை வாரி உண்டார்.
சரி,
அதை பார்த்தாள் பார்வதி. என் பெருமான் கண்டத்தை எட்டி பிடித்தாள்.
சபாய்.
அந்த விஷம் இறைவனின் கண்டத்தோடு நின்றுவிட்டது. யாதொரு உயிர் சேதமின்றி உலகம் தப்பியது. அதனால்தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்று ஒரு பேர் வந்தது. பார்க்கடலை கடையும் போது முதலாவது ஐராவதம் என்ற யானை பிறந்தது. அதை இந்திரன் எடுத்துக்கொண்டார். இரண்டாவதாக காமதேனி என்ற பசு பிறந்தது. அதை தேவர்கள் கைப்பற்றினார்கள்.
சரி,
மூன்றாவது கற்பகத்தாறு பிறந்தது. அதையும் தேவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நான்காவது மூன்றாம் பிறை சந்திரன் பிறந்தான். அதை இறைவன் எடுத்து சடையிலே அணிந்து கொண்டார். ஐந்தாவதாக திருமகள் பிறந்தாள். அவளை திருமால் பெற்றுக் கொண்டார்.
அப்படியா?
இப்படி பல வஸ்துக்கள் பிறந்தும் அசுரர்கள் அமுதத்திலே கண்ணா இருந்தார்கள்.
ஆமா,
கடைசியாக தெய்வாமிரதம் வந்து பிறந்தது.
சரி,
அதை கண்ட அசுரர்கள் அமுத கலசத்தை தட்டி பறித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். செய்வதறியாத தேவர்கள் திருமால் பாதத்திலே விழுந்து வணங்க, என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் அசுரனிருந்து அமுதத்தை பறிக்க ஒரு அழகான கன்னி பெண்ணாக சமைந்தார். அவர் அழகு எப்படி இருக்கிறது என்றார்.
அழகு
அண்ணன் அடை தன் அழகி, அண்ணன் அடை தன் அழகி, அரவிந்த முகத்தழகி, கண்ணல் மொழி அழகி, மின்னல் ஒளி அழகி, இல்லை என்ற இடை அழகி, முல்லை மலர் பல்லழகி, எழிலுக்கு இலக்கணமா, எழிலுக்கு இலக்கணமா, என் பெருமாள் பெண்ணானாய். அழகான பெண்ணாக சமைந்த திருவிக்ரமன் அசுரர்கள் பக்கமாக வந்து நின்றதும் மதி மயங்கினார் அசுரர்கள். அவரிடமிருந்து அமுத கலசத்தை ஏமாற்றி வாங்கி
சரி
தேவரிடம் ஒப்படைத்தார் அந்த மாயன்.
அப்படியா?
இந்த விதமாக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் செய்தவுடனே இங்கே அறிந்தார் சிவபெருமான்.
சரி,
அந்த வடிவத்தை காண வேண்டுமென்று வைகுந்தம் வருகிறார்
சிவபெருமான்.
அவர் வருவதை அறிந்த கோவிந்தன்
சரி
அந்த சந்தர்ப்பத்தையே கொடியவள் மகிசையை கொல்லும் பிள்ளையை தோற்றுவிக்கும் சமயமாக கருதினார்.
அப்படியா?
வைகுந்தம் பூங்காவனமாக மாறியது,
அழகாக மாறியது.
கண்ணன் என்ற பெண்ணை கண்டார் கைலை வாசன். மோகினியின் மோகன புன்னகையிலே மதிமயங்கினார். காமதாபம் மேலிட்டது.
சரி,
உணர்ச்சிக்கு உணர்ச்சி உங்க மோகினியை நெருங்கினார் இறைவன். மோகினி சிரித்த வண்ணமாக சிவனுக்கு காம உணர்ச்சி பொங்கும்படியாக அங்கத்தை அசைத்து அசைத்து தனது கற்பை காக்கும் காரிகை போல் ஓடினார்.
சரி,
சிவனும் பின்னால் செல்கிறார். ஓடுகின்ற மோகினிக்கு வேர்வை ஊற்றி பெருக்கெடுக்க ஓடும்போது மோகினி ஓடி தளர்ந்தவள் போல் நின்றாள்.
சரி,
சிவபெருமான் அவள் கரத்தை தொட்டதும் இறைவனின் வீரியம் கலந்தது. சமயத்தை எதிர்பார்த்திருந்த மோகினி வீரியத்தை கையிலே ஏந்தினாள்.
சரி,
மோகினியின் வேர்வை துளிகளும் சிவனின் வீரியத்தோடு கலந்தது. மாயவானான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மாயமாகவே வீரிய வேர்வை சங்கமத்தை ஒரு சுந்தர பிள்ளையாக பிறவி செய்தார். அடுத்த கணமே மோகினி திருமாலாக காட்சியளித்தார். சிவனும் சுயநினைவு பெற்றார். திருமால் புன்னகை சிந்தினார். இந்த விதமாக அரிக்கும் அரணுக்கும் பிறந்த குழந்தை எப்படி இருக்கிறது?
எப்படி இருக்கு?
அந்த நல்ல பிள்ளை தண்ணில் பிள்ளை தண்ணில் அவதாரம் தேவர்கள் மலர் மாறி பெய்தனர். மகரிஷிகள் வேதங்கள் முழங்க பிரம்மதேவன் அந்த மகவுக்கு பேர் சூட்டினார். நான்முகன் சூட்டிய பெயர்களிலே முக்கியமானது
என்ன?
தர்மசாஸ்தா பூதநாதன் என்பதால். பிறந்த அந்த குழந்தையை திருமால் அன்போடு அணைத்து கூறுகிறார். அன்பு மகனே, நீ கொடும் அரைக்கையான அந்த மகிழ்ச்சியை அழித்து தேவர்களை காப்பதற்காகவே உனது அவதாரம் உண்டாகியிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியானவள்
சரி
பூலோகத்திலே தனது கணவனோடு கலந்திருக்கிறார்.
சரி,
அக்குள்ள உன்னை என்று ஒருவரால் முடியாது. உன் தந்தை சிவபெருமானோடு சென்று
சரி
அவர் சொல்படி நடந்து கொள்
அகட்டும்
என்று கூறி மறைந்தார். பரமன் தனது மகனாகி தர்மசாஸ்தாவை கூட்டிக் கொண்டு கைலாயம் வந்தார். தர்மசாஸ்தாவானவர் பார்வதி பரமேஸ்வரனுக்கு அன்பு புத்திரனாகி தமையன்மார்களாகி விநாயகனுக்கும் வேலவனுக்கும் அன்பு தம்பியாக வளர்ந்து வரும் நாளிலே ஒரு நாள் ஆண்டவன் தர்மசாஸ்தாவை மடியிலே வைத்து பாசமாய் மகனையும் மடியிலே வைத்து அவர்களுக்கு மோட்சம் கொடுக்க கடவாய். மகிசியை நீ கொல்ல வேண்டுமானால் நீ பூலோகத்திலே ஒரு மானுடனுக்கு 12 வருடம் ஊழியம் செய்து அதன் பின்பு மகிசியை கொன்று அவளுக்கு முக்தி அளிக்க வேண்டும். அதனால் எனது அருமை குழந்தாய் கேரள நாட்டிலே ஒரு குழந்தையாக உருக்கொண்டு பம்பாநதி தீரக்காட்டிலே கிடக்க வேண்டும். அப்போது குழந்தை பேரே இல்லாத பாண்டியன் குலத்திலே வந்த ராஜசேகர பாண்டியன் உன்னை தூக்கி கொண்டு வளர்ப்பார். நீ 12 ஆண்டு அவரிடம் வளர்ந்த பின்பு உனக்கு காட்டிற்கு வரும் சந்தர்ப்பம் ஏற்படும். அப்போது நீ மகிழ்ச்சியை கொள்வாய் என்று சொல்லி சிவபெருமான் நவரத்தின மாலை ஒன்றை அவன் கழுத்திலே சூட்டி ஆசீர்வதித்தார். தந்தையின் கட்டளைப்படி பூதநாதன் புறப்பட்டு செயல்படலானான். சிறுகுளவி வடிவங்கொண்டு வடிவங்கொண்டு அரசாட்சி செய்து வந்தனர். அந்த வழியிலே பந்தள நாட்டை ஆண்ட மன்னன் தான் ராஜசேகர. அவனுக்கு பல நாட்களாக குழந்தை இல்லை. ஒரு நாள் வேட்டைக்கு வந்த மன்னன் குழந்தையின் அழுகுரல் வந்து திசை நோக்கி ஓடி வந்தார். இறைவன் அருளால் அவனுக்கு சந்ததி கிடைத்தது என்று வாரி எடுத்து அரண்மனைக்கு கொண்டு வந்து அவன் மனைவியிடத்திலே கொடுத்தார். அந்த மாதரசி வாங்கி மோந்து முத்தமிட்டு அந்த குழந்தையின் கண்டத்திலே நவரத்தின மாலை இருந்த காரணத்தாலே அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு வளர்த்தனர். மணிகண்டன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக சிறுவருவத்திலே எல்லா கலையிலும் வல்லவனாக திகழ்ந்தான். அந்த நேரத்திலே
கோப்பெருந்தேவி அவள்
நல்ல பலனில் பாண்டிமாதேவி ஒரு அழகான ஆண் குழந்தைக்கு தாயானாள். இரண்டு பேரையும் கண்ணையும் இமையும் போல் காத்து வளர்த்து வருகிறார்கள் அரசனும் அவன் மனைவி கோப்பிருந்தேவி. இங்கே இப்படி இருக்க
இருக்க
அங்கே கிளேப்ராட்சியத்திலே இஸ்லாமிய வகுப்பிலே பாத்திமா என்ற அம்மாவுக்கு மகனாக பிறந்து சிறு வயதிலே மந்திரம் தந்திரம் வாகடம் மல்யுத்தம் வாழ்வீச்சு போன்ற பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று கப்பல் ஓட்டுவதிலும் திறமை வாய்ந்தவனாகிய பாபர் என்னும் அரபு நாட்டு முஸ்லீம் கேரள நாட்டிலே இருந்து உப்பு ஏலம் கிராம்பு போன்ற பொருட்களை வாங்கி வெளிநாட்டிலே கொண்டு சென்று விற்று வெகு லாபம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் கொண்டு திருவிதாங்கூர் கடற்கரையிலே கப்பலிலே வந்து இறங்கினான். இயற்கை வளங்கள் மிகுந்த திருவிதாங்கூரை கண்டான் பாபர். மந்திரத்தின் மிக்குடையான் பள்ளி சங்கராச்சேரி காயங்குளம் போன்ற பல பகுதிகளிலே கொள்ளையடித்து பல கொலைகளையும் செய்தார். முக்கியமாக பாபர் கொள்ளையடித்த பகுதி காயங்குளம். அதனால் காயங்குளத்து மன்னன் கொள்ளைக்காரன் பாபரனை தொலைத்து கட்ட பந்தளத்து மன்னனின் உதவியை நாடினார். பந்தளத்து மன்னனும் காயங்குளத்து அரசனும் ஆலோசனை செய்து இரண்டு நாட்டு சேனைகளுக்கும் தளபதியாக கண்மணி மணிகண்டனை அனுப்பினான் ராஜசேகர பாண்டி. படை நடத்தி வருகிறான் மணிகண்டன். அப்போது வாவரின் கொள்ளை கூட்டம் எங்கோ கொள்ளையடித்துவிட்டு கருணாகப்பள்ளி கடற்கரையிலே வந்து கொண்டிருப்பதை கண்டான் மணிகண்டன்.
சரி,
புயல் போல் வாவரின் படையை தாக்கினான். பயங்கரமாக சண்டை நடந்தது. கடைசியிலே தனது ஜம்பம் பலிக்காது என்று தெரிந்த வாவர் ஐயப்பன் முகத்தை உற்று நோக்கினார். 10 வயது சிறுவன் ஐயப்பன் இவனிடம் அன்பு அருள் இரக்கம் இவை நிறைந்திருப்பதை கண்டான். ஆஹா, மோசம் போய்விட்டோம். இவன் சாதாரண மனித பிறவி அல்ல, ஆண்டவன் அம்சம் என்று தெரிந்து அடிமேல அடி எடுத்து ஐயப்பனில் முன்னே மன்னித்து விடு அப்பனே என்று கண்களிலே கண்ணீர் வைய கால்களெல்லாம்
மரம் போலி
அவரானவர்
சரி
இருகரத்தையும் தலைமையில் வைத்து வணங்கி பக்தியால் கண்ணீர் வடித்தார். உடனே ஐயப்பன் வாவருக்கு உபதேசம் கொடுத்து தனது படைகளின் உபதலைவனாக்கி அவரை எருமேனிக்கு போய் தங்கும்படி செய்தார்.
சரி
பின்பு வாவரை பார்த்து சொல்லுகிறார்,
எப்படி
எனது அருமை நண்பரே, நான் இன்னும் கொஞ்ச நாளையிலே சபரிமலையிலே தர்ம சாஸ்தாவாக வாசம் செய்ய போகிறேன். அப்போது என்னை வணங்க வரக்கூடிய பக்தர்கள் உம்மை வணங்கிவிட்டுத்தான் என்னை வந்து வணங்குவார்கள் என்று திருவாய் மலர்ந்தருளார்.
சரி
வாவர் என்ற கொள்ளைக்காரனை மணிகண்டன் தன்வசப்படுத்தியதையும் மணிகண்டனின் பெருமை நாடெங்கும்
பரவியது.
ராஜசேகர பாண்டியன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அப்போது மணிகண்டனை எனக்கோ வயது அதிகமாகிவிட்டது.
சரி
எனது வலிமை குன்றுகிறது.
அப்படியே
ஆதலால் எனது மூத்த மகனான மணிகண்டனுக்கு பந்தள நாட்டை பட்டம் சூட்டலாம் என்று நினைக்கிறேன்.
அப்படியா?
எனவே ஒரு சுபதினத்திலே அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள்
சரி
என்றார் ராஜசேகர பாண்டியன்.
ஆமா
யோசித்தான் மந்திரி, காட்டிலே கிடைத்த பிள்ளை நாடாழ்வதா?
நாடாழ்வதா?
அவனுக்கு நான் மந்திரியாக இருப்பதா? முடியவே முடியாது.
முடியாது
என்று அமைச்சனானவன் மந்திரவாதிகளை அழைத்து
சரி
தனது அதிகாரத்தால் மிரட்டி மணிகண்டனை கொல்வதற்கு தூண்டினான். மந்திரவாதிகளும் சில அபச்சார செயல்களை செய்ய
செய்ய
மணிகண்டன் உடலெல்லாம் ஒரே புண்ணாக ஆகியது. ராஜசேகர பாண்டியன் துடித்தான், துவண்டான், புரண்டான், விழுந்தழுதான். மணிகண்டன் படுத்திருக்கும் மஞ்சத்திலே விழுந்து புலம்புகிறான். எனக்கு பிள்ளையில்லா குறையை தீர்த்து கொள்ளைக்காரன் வாவரனை அடக்கி பந்தள நாட்டிற்கு பெருமை தேடித்தந்த எனது வீரமகனே, ஐயா செந்தளிர் மேனி எங்கே? என் மாணிக்கமே, முத்தே, மரகதமே, மணிகண்டா, இந்த பாவியாகிய நான் மருத்துவர் காய்ப்பறையறைந்தே மருத்துவர் காய்ப்பறையறைந்தே மருத்துவரை கண்டறி மதுரை என்பதிலே வந்து என்று சொல்லக்கூடிய கிழவிக்காக, வைகை ஆற்றிலே உதிர்ந்த பொட்டுக்காக கூடையிலே மண் சுமந்து எனது முப்பாட்டனாகிய அரிமர்த்தர பாண்டியன் கையால் பிறம்படிபட்டு மாணிக்க வாசகருக்கு முக்தி கொடுத்த சோமசுந்தர கடவுளே, என் மகவை பாருமையா,
Thank you.
ராஜசேகர பாண்டியன் வேண்டுகோளுக்கிணங்க இறைவனாகிய சிவபெருமான் ஒரு வைத்தியரை போல வந்து நோயை குணப்படுத்தினார்.
ஆமா,
மேலும் மணிகண்டனிடம் மகிழ்ச்சியை கொல்ல வேண்டிய கடமையும் உணர்த்தி விட்டு சென்றார். வந்த மருத்துவரை காணாத ராஜசேகர பாண்டியன் அதிசயப்பட்டார். நோய்கள் எல்லாம் மாறி
மாறி
மணிகண்டன் மேனி முன்பிலும் விட பன்மடங்கு ஜொலித்தது.
அழகாக இருக்கின்றார்.
ஆனால் அமைச்சரின் சூழ்ச்சி பலிக்காத காரணத்தால் மீண்டும் திட்டம் தீட்டுகிறார். மணிகண்டனை ஒழிக்க வேண்டுமானால் அரசியை நம் கைவசப்படுத்தியாக வேண்டும். அரசியிடம் வந்தான் அமைச்சன்.
சரி
தாயே, சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு பிறந்த பிள்ளை புத்திசாலியாக இருக்கும் போது காட்டிலே அனாதையாக பிறந்த பிள்ளை மணிகண்டனுக்கு மணிமகடம் சூட்ட நினைக்கிறார் மன்னன்.
அதானே,
மன்னன் மடிந்து விட்டால் உங்கள் கதி அதோ கதிதான். யோசித்து பாருங்கள். கோப்பிருந்தேவி அமைச்சனை பார்த்து சொல்லுகிறாள்.
எப்படி?
ஆணவத்தால் மதிமயங்கி அரசி அவள் செப்புகின்றாள். மதிமிகுந்த மந்திரியே மனப்போக்கை மெச்சுகின்றேன். என் வயிற்று புத்திரர்க்கு இளவரசு இய வேண்டும். சபாஸ் அமைச்சரே, மணிகண்டனை அழிக்க வேண்டும். அதற்கு தாங்கள் தான் வழிகூற வேண்டும்.
அகட்டும்.
தாயே, நீங்கள் தலைவலிப்பதாக நடிக்க வேண்டும். நான் வைத்தியரை அழைத்து வருவேன். அவர் இந்த தலைவலிக்கு புலிப்பால் வேண்டும், அப்பொழுதுதான் மருந்து தயாரிக்க முடியும் என்று கூறும்படி செய்வேன்.
சரி.
உங்கள் மேல் அன்பு கொண்ட மணிகண்டன் நிச்சயமாக புலிப்பால் கறப்பதற்கு காட்டிற்கு செல்வான். புலியிடம் சிக்கி உருத்தெரியாமல் மடிவான். தண்டலம் கொண்ட ராணி தலைவலி என்று படுத்தாள். மந்திரியின் ஆலோசனைப்படி கூறினான் மருத்துவன்.
சரி
கேட்டான் ராஜசேகர பாண்டியன். புலிப்பால் கொண்டு வராவிட்டால் என் மனைவி மடிந்து விடுவாளா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? இதை கேட்டான் மணிகண்டன். அப்பா, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? புலிப்பால் தானே வேண்டும். நான் கொண்டு வருகிறேன். கவலை விடுங்களப்பா. கண்மணி மணிகண்டா, என் அன்பு மகனே, எனது அருமை செல்வமே, என்ன வார்த்தையப்பா கூறுகிறாய்? மகனே மணிகண்டா, இடிகேட்ட நாகம் போலே கடிமானம் உடைந்ததையோ, இடிகேட்ட நாகம் போலே கடிமானம் உடைந்ததையோ காட்டினிலே அதற்காக புலிப்பால் தேடி கொண்டு வராமல் போனால் என் மனைவி பிழைப்பாளா? இரண்டு பேருமே பிழைக்க மாட்டார். இருவரில் ஒருவரையும் இழக்க மன்னன் தயாராக இல்லை. இருப்பினும் மனைவியை விட மணிகண்டன் தான் மேலாக தோன்றுகிறார்.
சரி
மகனே மணிகண்டா, நீ கண்டிப்பாக காட்டிற்கு போகவே கூடாதப்பா, நீ போகவே கூடாது. மன்னன் ராஜசேகரன் வார்த்தையை கேட்டான் மணிகண்டன்.
சரி
அப்பா, எதையும் தாங்கும் இதயம் கொண்ட தாங்களே இப்படி கலங்கலாமா?
அதானே,
நான் நிச்சயமாக காட்டிற்கு சென்று புலிப்பால் கொண்டு வருகிறேன். எனக்கு விடை கொடுங்கள்.
ஆகட்டும்
என்று தந்தையை வணங்கினான் மணிகண்டன். வேறு வழியின்றி மன்னனும் கண்ணீர் மார்பிலே வடிய மணிகண்டனுக்கு வாழ்த்தி உத்தரவு கொடுத்து அனுப்பினான் ராஜசேகரன். விடைபெற்ற மணிகண்டன்
மணிகண்டன்
வில்லும் அம்பும் தோளிலே தொங்க கையில் இருமுடிப்பையுடனே, அதாவது பாத்திரத்திலே புலிப்பால் கறந்து கொண்டு வருவதற்காக தர்மசாஸ்தாவாகி மணிகண்டன் பந்தளத்து மன்னன் ராஜசேகர பாண்டியன் அரண்மனையிலே வாழ்ந்து 12 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆகையால் மணிகண்டனின் வரவு கண்டு மகிழ்ச்சி மூடல் குடிக்க மகன் சென்ற துணிவு கண்டு
Thank you.
மகிழ்ச்சிக்கு தம்மை வதைக்கும் காலம் வந்துவிட்டது என்று உடல் துடிக்கிறது.
சரி,
மன்னராகி ராஜசேகர மன்னன் மூர்ச்சையானான். வைத்தியர் தாம் செய்த அவற்றை நினைத்து
நடுங்கினார்.
அகம்பாவம்
மற்றும் பூதகணங்களையும் தேவகணங்களையும் பார்த்து, நீங்கள் மகாவிஷ்ணுவின் மனது மகிழும்படியாக எமக்கும் அவருக்கும் பிறந்த ஐயப்பனுக்கு பணிவிட செய்யுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்ததும் தேவகணங்களும் பூதகணங்களும் புறப்பட்டது. அப்போது திருமால் கடைக்கண் திறந்து மணிகண்டனுக்கு அருள் கொடுக்க தான் யார் என்பதையும் தனது கடமைகளையும் உணர்ந்தான் மணிகண்டன். அந்த நேரத்திலே சிவபெருமான் அனுப்பி வைத்த பூதகணங்கள் மணிகண்டன் பாதத்திலே விழுந்து வணங்கி இறைவன் அனுப்பிய செய்தியும் தாங்கள் பணிவிடை செய்வதையும் கூறி நின்றது. மணிகண்டன் அவர்களை அக்கூட்டிக் கொண்டு பம்பை என்னும் தேவன் அதிக்கரையை அடைந்தான். அந்த நேரத்திலே அந்த அடர்ந்த காடுகளிலே தவம் செய்த முனிவர்கள்
மாதவத்து முனிவர் எல்லோரும் மணிகண்டன் முன்னே
தவம் செய்த முனிவர்கள் எல்லாம் ஐயப்பன் காலடியிலே விழுந்து வணங்கி
சரி
அந்த நதிக்கரையிலே இருந்து 12 யோசனை ஒரு மலை சிகரத்திற்கு அழைத்து சென்று தங்கத்தால் ஆலயம் அமைத்து ரத்தினமயமான சிம்மாதனத்தை மணிகண்டனை இருத்தி அந்த தேவனுக்கு பிரதிஷ்டை செய்தனர். இந்த விதமாக ஐயப்பனை தினம் தினம் முனிவர்களும் தேவர்களும் வணங்கி அந்த திருத்தலம்தான் பொன்னம்பல மேடு என்றும் காந்தமலை என்றும் இப்போ வழங்கப்படுகிறது. அந்த திருத்தலமாகிய பொன்னம்பல மேட்டிலே இருந்துதான் பம்பையாறு புறப்படுகிறது. இங்கிருந்தான் ஐயப்பன் மகிழ்ச்சியை கொள்ள புறப்படுகிறார். அந்த மகிழ்ச்சியானவள் பூலோகத்திலே ஆண் மகிஷத்தோடு மகிழ்ந்திருக்க அசுரர்கள் அந்த அரக்கியிடம் வந்து அமுது உண்ட தேவர்கள் தங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று முறையிட மகிஷிக்கு கோபம் பிறந்தது. தேவலோகம் சென்று தேவுக்களை ஓட ஓட விரட்டினாள். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த ஆண் மகிஷம் மும்மூர்த்தியிடம் போய் சங்கமமாகியது. தேவர்கள் பிரகஸ்பதியிடம் சென்று மகிஷியின் கொடுமையை சொல்ல தேவுக்களே மகிஷியை கொல்ல தர்மசாஸ்தாவாகி ஐயப்பன் பிறந்திருப்பதை மறந்து விட்டீர்களா? உடனே சென்று அவரை சரணடையுங்கள்
சரி
என்றதும் தேவுக்கள் பம்பை நதிக்கரையை அடைந்து காந்தமலை என்னும் பொன்னம்பல மேட்டை நோக்கி வேண்டுகிறார்கள்.
ஆமா,
திருச்சடையில் பிறையணிந்த தேவதேவன் திருமகனே பந்தளத்து பாண்டியனே பாலகனே சரணம் என்றார். திருத்தாளில் சரணடைந்தோ தேவர்களை காத்திடுவீர். மகிழ்ச்சி தன்னை வரிகள் செய்து மானம் தன்னை காத்திடுவீர். சரணம் ஐயா என்று சொல்லி சரணம் ஐயா என்று சொல்லி சரணகீதம் பாடி சத்திய சொரூபனே
சர்வையப்பா
புண்ணிய சொரூபனே
சர்வையப்பா
ஹரிகரன் மைந்தனே
சர்வையப்பா
அசுரர் காலனே
சர்வையப்பா
ஐயனே மெய்யனே எங்கள் ஐயப்பனே என்று சரணகோசமிட்டு ஐயப்பனை வேண்ட
தேவர்களின் சரணத்தில் கிணங்கி மகிழ்ச்சியை கொள்ள தேவலோகம் போய் சேர்ந்தார்.
சரி,
இந்த விதமாக தேவர்கள் மகிழ்ச்சியை கொள்வதற்காக சரணகோஷம் இட்டதைத்தான் பக்தர்களாகிய நாம் ஐயப்பா எங்கள் குறையை தீர்ப்பாயப்பா என்று சரணகோஷம் இடுகிறோம்.
சரி,
மணிகண்டம் தேவலோகம் சென்றதும்
ஆமா
மகிழ்ச்சியானவள் ஒரு ரத்தின சிம்மாதனத்திலே அமர்ந்திருப்பதை கண்டார் தேவர்கள்.
சரி,
அவளை கண்டு பயந்து நடுநடுங்கி ஓடினார்.
ஆமா,
மணிகண்டன் வரவை கண்டாள் மகிழ்ச்சி. தேவர்களெல்லாம் நம்மை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள், இந்த சிறுவன் மட்டும் நம்மை நோக்கி வருகிறானே என்று. என்ன செய்கிறாள்?
எப்படி?
ஒரு கோடி எருமைகள் போல் உறக்க வீதான் ஒலி எழுப்பி பழுக்க காய்ந்த எறும்பு கண்ணில் பழுது செய்யும் பொய்கள் நம்ப புவனம் அதை கிடுகிடுக்க புருவங்களை தான் நெறித்து மணிகண்டன் மேல் பாய்ந்தாள் மகிழ்ச்சி. இருவருக்கும் அல்போர் நடந்தது. கடைசியாக ஐயப்பன் மகிழ்ச்சி இரு கரத்தால் தூக்கி வேகமாக எரிந்தார். அவள் பூலோகத்திலே பம்பை ஆற்றுக்கு சற்று தூரத்திலே சென்று கொண்டிருக்கும் அலசா என்னும் அழுது யாற்றங்கரையிலே வந்து வீழ்ந்தாள். அவள் விழுந்த வேகத்திலே பூமி நடுநடுங்கியது. பூமியிலே எழுந்த மகிழ்ச்சி எழும்புவதற்கு முன் மணிகண்டன் தேவலோகத்திலே இருந்து பூமியிலே குதித்து மகிழ்ச்சியின் உடல் மேல் நடனமாடத் தொடங்கினார்.
காளிங்கன் பாம்பின் மேலே பாம்பின் மேலே
பார்ப்பதற்காக சிவபெருமான் தனது இடப வாகனத்திலே வந்து இறங்கி அந்த விடையை மரத்திலே கட்டிவிட்டு ஐயப்பன் ஆடும் நடனம் காண்பதற்காக வருகை
தந்தார்.
அந்த இடம்தான் இப்போ காளிகட்டி என்று பெயர் விளங்கப்படுகிறது. தேவராலும் மூவராலும் அழிக்க முடியாத
நம்மை
ஒரு சிறுவன் தேவலோகத்திலே இருந்து பூலோகத்திலே தூக்கி எறிந்து நடனமாடுகிறான் என்றால் இவன் நிச்சயமாக சிவனுக்கும் திருமாலுக்கும் பிறந்த மகனாகத்தான் இருக்கும்.
அப்படித்தான் இருக்கும்
என்று மனதிலே எண்ணிய மகிழ்ச்சி,
ஆமா
இந்த ஈசனை நாம் சரணடைந்தால் தான் நமக்கு சாயுட்சிய பதவி கிடைக்கும் என்று எண்ணி துதித்தாள் மணிகண்டன் பாதத்திலே விழுந்து. மணிகண்டன் அவள் முதுகை வருடி விட்டார். என்ன விந்தை! அந்த இடத்திலே ஒரு ஒளி தோன்றியது.
சபாய்,
அவள்தான் ஒரு அழகான பெண்ணானாள். அவள்தான் மகிழ்ச்சியின் முற்பிறவியான லீலாவதி. அவள் மணிகண்டனை பார்த்து சொல்லுகிறாள்,
எப்படி
தேவதேவா, அரியரனின் மகனாக மகன் நானும் மூன்று தேவியின் அம்சத்தோடு முற்பிறவியிலே லீலாவதியாக பிறந்தவள். என்னை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். பெண்ணரசி, நீ சொல்வது அனைத்தும் உண்மை. ஆனால் எனக்கு இது பிரம்மச்சரி அவதாரம்.
அப்படியா
என்பதால்
சரி,
இந்த பிரம்மச்சரி அவதாரம் முற்று பெறும் வரை உன்னை நான் ஏற்க முடியாது. அதுவரை மஞ்சமாதா என்ற மாளிகை உரத்தம்மன் என்ற பெயரிலே என் பக்கத்திலே இருப்பாயாக என்று அருளினார் மணிகண்டன். மாண்டு கிடக்கும் மகிழ்ச்சியானவள் காற்று படப்பட பேருருவாயாகிவிடுவாய் என்று மகிழ்ச்சியின் உடலை அழுத யாற்றிக்கு மேல்புறமாக விரலால் தூக்கி எறிந்தார். தேவர்கள் மகிழ்ச்சியின் உடலை கற்களை போட்டு மூடினார். அந்த இடம்தான் இப்போ கல்லிடம் குன்று என்று பெயர் வழங்கப்படுகிறது. பின்பு தேவேந்திரன் பெரிய புலியாகவும்,
சரி,
மற்றும் உள்ள தேவர்கள் ஆண் புலிகளாகவும், தேவ பெண்கள் பெண் புலிகளாகவும், சிவபெருமான் கட்டளைப்படி உருமாறி நடக்க புலியின் மீது ஏறி வந்த மணிகண்டன் நேராக அரண்மனைக்கு புலிக்கூட்டத்தோடு சென்றார். தனது தந்தையாகி ராஜசேகர பாண்டியனை பார்த்தான். தந்தையே, உங்களுக்கு எவ்வளவு புலிப்பால் வேண்டுமோ கறந்து கொள்ளுங்கள் என்று மணிகண்டன் கூற, மணிகண்டனின் மகிமையைக் கண்ட மன்னன், இது என் குழந்தை அல்ல,
அல்ல
இது என் மகன் அல்ல,
அல்ல
இது என் செல்வன் அல்ல,
ஆமா
ஆண்டவன் என்று எண்ணி ஐயப்பன் காலடியில் விழுந்து பணிந்தார்.
சபாய்.
அந்த நேரத்திலே
என்ன,
அகத்திய முனிவன் அங்கு வருகின்றார்.
சபாய்.
வந்த முனிவன் மணிகண்டன் யார் என்பதையும் அவன் பூர்வ சரித்திரத்தையும் ராஜசேகர பாண்டியனுக்கு விளக்கினார்.
சபாய்.
மந்திரியும் அரசியும் வந்து மணிகண்டன் காலில் விழுந்து மண்டியிட்டு வணங்கினார். பின்னர் மணிகண்டன் மன்னனை பார்த்து சொல்லுகிறார்.
எப்படி சொல்லுகின்றார்?
நீங்கள் சாயுட்சி பதவி அடைய அகத்திய முனிவரை குருவாக கொள்ளுங்கள்.
சரி,
நீங்கள் கோயில் கட்டும் இடத்தில் தான் நான் வாசம் செய்ய போகிறேன். முன்பு நான் ராமனாய் அவதரித்த போது என்னையே நினைத்து உருகிய சபரி என்னையே துதித்து முக்தி பெறாமல் என்னையே வணங்கி வருகிறாள்.
சரி,
அவள் தவம்புரியும் காடான நீலிமலை சாரலிலே எனக்கு ஆலயம் அமைப்பாயாக. சபரி தவம்புரியும் இடத்திலே அவளுக்கு ஒரு கோவில் கட்டு.
சரி,
எனக்கு அமைக்கும் கோவில் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா?
எப்படி?
18 தத்துவமாய் 18 படிகள் கட்டு.
18 படிகள் கட்டு.
அப்படியே கடந்த பின்பு அன்பர் என்னை அணுக வேண்டும்.
அன்பர் என்னை அணுக வேண்டும்.
கஜமுகனை வலமாய் வைத்து கருணாக பொற்று வைப்பீர்.
கருணாக பொற்று வைப்பீர்.
மறுக்காம படிகளுக்கு கீழே பூதகணங்களுக்கு கோவில் வைப்பாயாக.
சரி,
என்னை துதிக்க வரும் பக்த கோடி பெருமக்கள் எப்படி வர வேண்டும் தெரியுமா?
எப்படி?
நெற்றிதனில் நீரணிந்து, நெற்றிதனில் நீரணிந்து, நேர்துலவ மாலையிட்டு, வண்மையுடன் விரதம் கொண்டு என்னை நாடி வருகை என்றார். காடு மலை கடந்து வந்து கண்டு என்னை வழங்குவோர்க்கு வள வைத்து அருள் கொடுப்பேன், வள வைத்து அருள் கொடுப்பேன் என்று வாய்மலந்தார் ஐயப்பன். என்னை வணங்க வருவதற்கு வருகின்ற பக்தர்கள் நெற்றியிலே திருநீர் அணிந்து துளசி மாலை கழுத்திலிட்டு 41 நாள் அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருந்து இருமுடிக்கட்டு தலையிலே சுமந்து சரணகோஷம் ஒலித்து,
சரி,
எனது பூதங்களின் தலைவனாகி வாவர் வீற்றிருக்கும் எருமையணி கடந்து வாவரை வணங்கி காளை கட்டி வழியாக 18 படிகளையும் கடந்து
கடந்து
என்னை வணங்க வருகின்ற பக்தர்களுக்கு நான் ஜோதி வடிவாக பொன்னம்பல மேட்டிலே காட்சியளிப்பேன் என்று திருவாய் மலர்ந்தருண்ணார். ஐயப்பன் என்று கூறியபடி அன்றிலிருந்து இன்று வரை பூலோக மக்கள் எல்லோரும் ஐயப்பனை சென்று வணங்கி அவரது அருளை பெற்று வருகின்றார். சுவாமியே
சர்வையப்போ,
சுவாமியே
சர்வையப்போ.